அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 12 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் சீனா தனது நாணயமான யுவானை 2வது நாளாக மதிப்பிறக்கம் செய்திருப்பது குறித்த செய்தி, இலங்கையில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்று 6 முடிந்திருக்கும் நிலையில் பிரிவினைவாத அரசியல் சிக்கல்கள் மீண்டும் இலங்கையில் உருவெடுத்திருப்பதாக இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் என்கிற ஆய்வு நிறுவனம் எச்சரித்திருப்பது குறித்த செய்தி, தமிழ்நாட்டில் மாநில தலைமை தகவல் ஆணையராக தமிழக காவல்துறையின் முன்னாள் தலைவர் ராமானுஜன் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து நடந்திருக்கும் ஆர்ப்பாட்டம் குறித்த செவ்வி,
இன்னைக்கு கர்நாடகத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு மனு 2வது மேல்நிலை ஆணையத்துக்கு வந்து போனீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்களுடைய வழக்கு என் இது அப்படின்னு SMS வருது. அந்த விஷயத்தை நீங்க தமிழக
இலங்கை தேர்தலில் இடம்பெயர்ந்து வாழ்பவர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்த சிறப்பு பெட்டகம்.
இலெக்ஷன்ல வாராக தேவமாத்தி விட்டுட்டு போவீங்க, மதம் தாரம் இதை தாரன்ட்டு கடைசியில ஒன்றும் நடக்காது. இப்ப எத்தனை வருஷம் மாங்களை பேய் காட்டிக்கொண்டு
இருக்கணும். செத்து போனோம் பெரிய சந்தோஷம்
ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
கெய்ரோவுக்கு அருகில் குரோவேஷிய பிரஜை ஒருவர் கடத்தி கொலை செய்யப்பட்டது குறித்து விசாரணைகள் நடைபெறுவதாக எகிப்திய அரசாங்கம் கூறுகிறது. இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் தீவிரவாத குழுவுடன் இணைந்து செயல்படும் அமைப்பால் அவர் கடத்தப்பட்டார் என்று கூறப்படுகிறது. ஆனால் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இணையதளத்தில் வெளியான ஒரு புகைப்படம் குரோவேஷிய பிரஜையான டாமிஸ்லாவ் சால்பேக்குடையது என்று அந்த தீவிரவாத குழுவின் ஆதரவாளர்கள் கூறுகின்றார்கள். எனினும் தமது பிரஜை கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதை தமது அரசால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று குரோவேஷிய பிரதமர் ஜொரான் மிலானோவிச் கூறுகின்றார். ஆனால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அதிகாரிகள் அஞ்சுவதாகவும் அவர் கூறுகிறார்.
ஜிஹாதி குழுவான போகோஹராம் தமது அமைப்பிற்கு புதிய தலைவரை நியமித்துள்ளதாக சாட் அதிபர் தெரிவிக்கின்றார். போகோஹராமின் தலைவராக இருந்த அபுபக்கர் ஷேகாவிற்கு என்ன நடந்தது என்பதை சாட் அதிபர் இட்ரிஸ் டேபி தெரிவிக்கவில்லை. என்றாலும் அந்த இயக்கத்தின் தலை துண்டிக்கப்பட்டிருந்தது என கூறினார். இப்போது புதிய தலைவராக இதுவரை வெளியில் யாராலும் அறியப்படாத மஹமத் டாவுட் நியமிக்கப்பட்டுள்ளார். டாவுட் நைஜீரிய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருப்பதாக சாட் அதிபர் தெரிவித்திருக்கின்றார். போகோஹராமின் வீடியோக்களில் சமீப காலமாக ஷேகாவ் தென்படவில்லை என்பதால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற யூகம் வலுத்துள்ளது என லாகோஸில் உள்ள பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
பாகிஸ்தானின் முன்னணி எதிர்க்கட்சிகளில் ஒன்றான MQM-இன் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலகியுள்ளனர். அந்த கட்சிக்கு நாடாளுமன்றத்தின் கீழவையில் 24 உறுப்பினர்களும் மேலவையில் 8 உறுப்பினர்களும் உள்ளனர். சிந்து மாகாணத்தின் தலைநகர் கராச்சியில் தமது கட்சியின் ஆதரவாளர்களை இலக்கு வைத்து பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ளது MQM. அதனால்தான் நாடாளுமன்றத்திலிருந்து தமது கட்சி விலகுகிறது என்று அதன் தலைவர் டாக்டர் ஃபரூக் சத்தார் கூறுகின்றார். ஆனால் பாகிஸ்தானி அரசோ பாதுகாப்பு படையினர் முன்னெடுக்கும் நடவடிக்கை அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்றும் அது பாகிஸ்தானின் மிகப்பெரிய நகரில் வன்முறையை கட்டுப்படுத்த உதவியுள்ளது என்றும் கூறுகிறார்கள்.
டமாஸ்கஸின் எல்லைப்பகுதியில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நகரங்கள் மீது சிரிய அரசாங்கம் மேற்கொண்ட வான் தாக்குதல்களில் 30 அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
We've been looking at the way the siege has been enforced for some 2 years.
கிழக்கு கௌதா என அறியப்பட்ட அந்த பகுதியில் சிரிய அரசாங்கம் யுத்த குற்றங்களில் ஈடுபடுவதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. பள்ளிவாசல்கள், சந்தைகள் உட்பட இலக்குகள் மீது நடத்தப்பட்ட இந்த வான் தாக்குதல்களில் ஆண்டின் முதல் 6 மட்டும் பொதுமக்கள் 500 கொல்லப்பட்டுள்ளதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது.
மனிதர்களின் உதவியின்றி இயந்திர மனிதர்களை, அதாவது ரோபோக்களை உருவாக்கும் ஒரு ரோபோவை பிரிட்டிஷ் ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளார்கள். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆய்வாளர்களால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தாய் ரோபோ தனித்தனியாக உள்ள பகுதிகளை சேர்த்து இயந்திர மனிதர்களை உருவாக்கி அவை எப்படி நகர்கின்றன என்பதை ஆராய்ந்தார்கள். இந்த நகர்வுகளை கவனித்து இனிவரும் காலங்களில் ரோபோக்களின் வடிவமைப்பை எப்படி மேலும் முன்னேற்றலாம் என்பது குறித்தும் அவர்கள் ஆய்வுகளை செய்துள்ளார்கள்.
சீனா தனது நாணயமான யுவானின் மதிப்பை மீண்டும் குறைத்திருக்கின்றது. டாலருக்கு நிகரான யுவானின் மதிப்பு இன்று 1% அளவிற்கு குறைக்கப்பட்டிருக்கின்றது.
The significance is being vastly exaggerated.
சீனாவின் இந்த நடவடிக்கை நிதி சந்தைகளுக்கு புதிய அதிர்ச்சி அளித்திருப்பதோடு உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமான சீன பொருளாதாரம் குறித்த கவலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிரான யுவானின் மதிப்பு இன்றும் குறைக்கப்பட்டிருப்பதால் 4 வருடங்களில் இல்லாத அளவிற்கு பலவீனமான நிலையை அடைந்துள்ளது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்று 6 மாதங்கள் முடிந்திருக்கும் நிலையில் பிரிவினைவாத அரசியல் சிக்கல்கள் மீண்டும் இலங்கையில் உருவெடுத்திருப்பதாக இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் என்கிற ஆய்வு நிறுவனம் தனது புதிய அறிக்கை ஒன்றின் மூலம் எச்சரித்திருக்கிறது. விரிவான அந்த அறிக்கையின் முக்கிய பகுதிகளை தொகுத்து தருகிறார் முரளிதரன்.
இலங்கையில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்று 6 மாதங்கள் கழிந்திருக்கும் நிலையில் பிரிவினைவாத அரசியலின் சிக்கல்கள் மீண்டும் இலங்கையில் உருவெடுத்திருப்பதாக இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் என்ற ஆய்வு நிறுவனத்தின் புதிய அறிக்கை ஒன்று கூறுகிறது. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அந்த அமைப்பு இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அரசு நிர்வாகத்தில் செய்யப்பட வேண்டிய முக்கியமான சீர்திருத்தங்கள் சிறிசேன அரசின் முதல் 6 மாதங்களில் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஆனால் அரசுக்குள் இருந்த பிளவுகளின் காரணமாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதில் சிறிசேனவுக்கு ஏற்பட்ட தோல்வியின் காரணமாகவும் ஆழமான சீர்திருத்தங்களை செய்ய முடியவில்லை என்றும் இதன் காரணமாகவே ராஜபக்சேவும் அவரது ஆதரவாளர்களும் அரசியல் களத்திற்கு திரும்பி வர முடிந்தது என்றும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. தன் ஆட்சிக்காலத்தின் முதல் 6 மாதத்தில் சிறிசேன குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்துள்ளார் என இந்த இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் தெரிவித்துள்ளது. குறிப்பாக 19வது அரசியல் சாசன திருத்தத்தை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. சிறிசேனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் கூறியதைப் போல முந்தைய அரசு செய்த மோசடி அதிகார துஷ்பிரயோகம் குறித்து பல விசாரணைகள் துவக்கப்பட்டன என்றும் ஊழலுக்கு எதிராக இந்த அரசு மேற்கொண்ட நடவடிக்கை பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது என்றும் இந்த அறிக்கை கூறுகிறது. ராஜபக்சேவை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு பல மாதங்களாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த சிறிசேன தனக்கு கட்சிக்குள் ஆதரவில்லாததன் காரணமாக கடைசியில் அதற்கு இணங்க வேண்டியிருந்தது என அறிக்கை தெரிவிக்கிறது. ராஜபக்சேவால் பிரதமராக முடியாவிட்டால் கூட அவரது தலைமையில் நாடாளுமன்றத்தில் செயல்படும் சிங்கள தேசியவாதிகள் வரக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொள்ளக்கூடிய இணக்கப்பாடு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போட முடியும் என அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. சிறிசேனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து இனப்பிரச்சினையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் சில நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் அறிக்கை கூறுகிறது. சில அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பது, இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் சில விடுவிக்கப்பட்டிருப்பது ஆகியவற்றை இந்த அறிக்கை மேற்கோள் காட்டுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிறு பிரிவினர், வேறு சில சிறிய கட்சிகளை இணைத்து தேசிய அரசை அமைக்க சிறிசேன திட்டமிட்டிருந்தாலும் ராஜபக்சே தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி மிக தீவிரமாக களமிறங்கியிருப்பது அந்த முயற்சிகளுக்கு தடையாக அமையும் என அறிக்கை கூறுகிறது. இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை உள்ளடக்கிய ஒரு நீடித்த தீர்வு என்பது இந்த தேர்தலின் முடிவுகளை வைத்தே அமையும் என இந்த அறிக்கை முடிவாக தெரிவித்துள்ளது.
செய்தியை தந்தவர் முரளிதரன். அடுத்ததாக இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் குறித்த சிறப்பு பெட்டகத் தொடர் வரிசையில் போர் காரணமாக இலங்கைக்குள் இடம்பெயர்ந்து வாழ்பவர்களின் எதிர்பார்ப்புகள் இந்த தேர்தலில் என்னவாக இருக்கின்றன என்பது குறித்த சிறப்பு பெட்டகத்தை தயாரித்து வழங்குகிறார் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் விடுதலைப் புலிகளுக்கும் அரச படைகளுக்கும் இடையிலான ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்த 6 வருடங்களின் பின்னர் 2வது முறையாக பொது தேர்தல் ஒன்றை மக்கள் சந்திக்கின்றார்கள். இந்த 2வது நாடாளுமன்றத்திற்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கு தயாராகி வருகின்ற வடபகுதியில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்திருந்த மக்களின் முழுகுடியேற்றம் இன்னும் முழுமையடையவில்லை. இதனால் பலரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முகம் கொடுக்க நேர்ந்திருக்கின்றது. இறுதி யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்திருந்த 300,000 பேர் வவுனியா மெனிக்ஃபார்ம் இடைத்தங்கள் முகாமில் அபயமளிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் சொந்த இடங்களில் முழுகுடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் பல குடும்பங்கள் சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் மாற்று இடங்களில் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆயினும் மீள்குடியேறியவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள் இன்னும் செய்து கொடுக்கப்படவில்லை. மீள்குடியேறியவர்களுக்கான வீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற போதிலும் பலர் இன்னும் முறையான வீடுகளின்றி தவிக்கின்றார்கள். இந்த தேர்தலின் பின்னராவது தங்களுக்கு வீட்டு வசதிகள் கிடைக்குமா என்று இவர்களில் பலரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இன்னும் பலர் இந்த தேர்தலும் தங்களுக்கு ஏமாற்றத்தையே அளிக்கும் என்று நம்பிக்கையாற்றியிருக்கின்றார்கள். அவர்களில் சுப்பிரமணியம் தங்கம்மாவும் ஒருவர்.
மாமல இருந்து இப்போ இங்கே வந்து இருக்கிறோம். ஒரு உதவி எங்களுக்கு உண்டு. வீட்டு திட்டம் தர மாதிரி இல்லை. காணிக்கு ஒரு உறுதியும் இல்லை. ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறோம். இப்போ கஷ்டத்தெல்லாம் இருக்கிறோம். கூலி வேலை செய்து சாப்பிட்றோம். லட்சம்ல வந்து ஒருவரும் கதைக்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. எங்களுக்கு ஒரு வீட்டு திட்டமும் இதுக்கு ஒரு உறுதி தந்தா அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கும். லட்சம்ல வாராக தந்தா இல்லை. அவே வந்து மாற்றி விட்டுட்டு போ, இன்னும் அதை தரம் இதை தரேன்னு கடைசியில் ஒன்றும் நடக்காது. இப்போ எத்தனை வருஷமா எங்களை பேக்காட்டிக்கொண்டு இருக்கணும். நாங்கள் காயப்பட்டு பேரை பிள்ளையிலையும் இழந்து கடையை இழந்து எத்தனை லட்சம் பொறுமதியான சாமான இழந்து எங்களுக்கு என்ன தர போகிறாங்களா? இல்லை, இப்படியே ரோகம் அதுதான்.
அப்போ இந்த எலெக்ஷன் அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களா?
அர்த்தம் இல்லைன்னு சொல்ல இல்லை. லட்சனுக்காக வந்து கேட்கின மொழிய எங்களுக்கு ஒரு காரணம் கொண்ட உதவியும் இல்லை.
அப்போ எலெக்ஷனில் நீங்கள் வோட் பண்ண மாட்டீங்களா?
வோட் பண்ண தானே வேணும். வாரத போடத்தானே வேணும். ஒன்றும் செய்யாத ஆக்களுக்கு போட இது இல்லைத்தான் என்ன செய்யறது
என்றார் தங்கம்மா அவர்கள். இடப்பெயர்வுக்கு முன்னர் பலரும் அரச காணிகளிலும் மற்றும் இடங்களிலும் காடுகளை அழித்து துப்புரவு செய்து குடியேறியிருந்தார்கள். ஆயினும் அந்த காணிகளுக்குரிய அனுமதி பத்திரங்கள் அப்போது வழங்கப்பட்டிருக்கவில்லை. இடப்பெயர்வின் பின்னர் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளின் போது இப்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற வீடமைப்பு உள்ளிட்ட வேலை திட்டங்களில் காணி உரித்து முக்கிய விடயமாக நோக்கப்படுகின்றது. காணி உரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் பல்வேறு பிரச்சனைகள் தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வவுனியா மென்னா உள்ளிட்ட வன்னி பிரதேசத்தில் இந்த பிரச்சனை பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. இதற்கு அரசியல் ரீதியாகவே முடிவு காணப்பட வேண்டும் என்பது அதிகாரிகளின் கருத்து. ஆயினும் அத்தகைய நடவடிக்கைகள் இந்த 6 வருடங்களில் முன்னெடுக்கப்படவில்லை. இதனால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ள ஒரு கிராமத்தின் நிலைமை குறித்து தம்பிராசா பொன்னம்பலம் அவர்கள் விவரிக்கின்றார். அவர் சஞ்சீவி கிராமத்தைச் சேர்ந்தவர்.
வீட்டு திட்டமோ மற்றது காணிக்குரிய உறுதி பத்திரங்களோ எதுவும் வழங்கப்படவில்லை. இதுக்குள்ள 77ஆம் ஆண்டு தொடக்கம் பாரம்பரிய குடியாக 33 குடும்பங்களுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சஞ்சீவி கிராமம் வந்து இந்த காணி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அரசாங்க நிறுவனத்துக்குரிய அவர்கள் இந்த காணியை பங்கீடு செய்யலாதன்னு சொல்லி தான் இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. வீட்டு திட்டம் கொடுக்கலாதன்னு சொல்றாரு. 2010ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வந்த பிறகும் இந்த வருஷம் தான் தற்காலிக வீட்டையும் சிலருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ஆள் கூடிய சரங் கூடியவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வீடு கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அதையெல்லாம் அறகுறையாக அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. எலெக்ஷன்ல நாங்க எங்களுடைய இந்த கிராமத்துக்கு காணி உறுதி பத்திரம் வழங்கி நிரந்தர வீட்டு திட்டம் கொடுக்கணும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. எலெக்ஷன் நடவடிக்கையில இந்த கிராமத்தை யாரும் திரும்பி பார்க்கறதா தெரியல.
அரசாங்கத்தின் உதவி திட்டத்தின் கீழ் வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்ற போதிலும் அந்த பணிகள் தாமதமாகவே இடம்பெறுகின்றன. இதனால் ஏற்பட்டுள்ள கஷ்ட நிலைமைகளை தேர்தல் காலத்திலும் கூட எவரும் வந்து பார்க்கவில்லையே என்று அங்கலாய்க்கின்றார் குட்டிப்பிள்ளையார் குடியிருப்பைச் சேர்ந்த ஜெயவர்தனா மகேஸ்வரி அவர்கள்.
கஷ்டப்படியா சரியான கஷ்டம். எங்களோட வீடுகளை வந்து பாருங்க, தரப்பால் போட்டுட்டு தான் இருக்கிறோம். கிராமத்தில் 1 லட்சம் ரூபாய் வீடு தந்தாவே அது இன்னும் கட்டி இன்னும் முடிச்சு தரையில தரப்பால் வீடுகளாம் இருக்கிறோம். இன்னும் லட்சம் கதைக்கிறதுக்கு ஒரு தடவை மிஞ்சால இன்னும் வேற இல்லை எங்களோட பகுதிக்கு. எங்களுக்கு இந்த வீடுகளை ஒழுங்காக கட்டி கட்டி தந்தா நாங்கள் நிம்மதியாக குடியிருக்கலாம். பிள்ளையில வச்சுக்கொண்டு சரியான கஷ்டம். மழை வந்தா மேல ஏறி எல்லாம் சரி கட்டுவோம். இல்லாட்டி தண்ணி ஒழுகும் அதுக்குள்ளால.
மீள்குடியேறி 5 வருடங்களாகின்ற போதிலும் இன்னும் தற்காலிக வீட்டை கூட அரசாங்கமோ அதிகாரிகளோ பூரணமாக கட்டி கொடுக்கவில்லை என்று கணேசமூர்த்தி மேரி ரஞ்சனி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்.
அந்த நேரம் தொட்டு இடம்பெயர்ந்து எங்கள்கிட்ட ஒரு இதுவும் இல்லை. சரியான கஷ்டம். அதோட வீடு துப்புரவா இல்லை. 1 லட்சம் வீடு தந்தவே அதுவும் மரகுறையாத்தான் கிடக்குது. இன்னும் முடிக்கல. நாங்கள் ஹோட்டல் வீட்டுலாம் இருக்கிறோம். தரப்பால் போட்டு தான் இருக்கிறோம். வீடு தான் எங்களுக்கு ஆக பெரிய பிரச்சனை. அப்ப எலெக்ஷன்ல வார எந்த அரசாங்கமா இருந்தாலும் எங்களுக்கு இந்த வீட்டு பிரச்சனையை செய்து தந்தா நல்ல.
தமது தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவது குறித்து இந்த தேர்தல் காலத்தில் உறுதி அளிக்கப்படாவிட்டால் வாக்களிப்பதில் பயன் இல்லை என்பது பாலசிங்கம் சட்குணர் ராஜாவின் நிலைப்பாடு.
எங்களோட கிராமத்துக்கு 36 குடும்பம் இருக்குது. 150 போட் போடுறோம். நாங்கள் ஒரு வரியும் போட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த முறை எலெக்ஷனுக்கு மாறாக்களோ எங்களுக்கு என்னென்னாலும் நேரே வந்து நாங்கள் தருவோம்னு சொல்லி உறுதிப்பாடு பண்ணாதான் எங்களோட கிராமத்துக்குள்ளால நாங்கள் போட் போடுவோம். இல்லைன்னு சொன்னால் எங்கள் போட் போடுறதுக்கு போக மாட்டோம். இதுவரைக்கும் அரசாங்கத்தாலேயோ ஒரு எலெக்ஷன் கேட்குறாக்களாலேயோ எந்த ஒரு உதவியும் நாங்கள் பெற்றுக்கொண்டது இதுவரைக்கும் இல்லை. நாங்கள் கூலி வேலை செய்கிறோம்
என்றார் சட்குன் ராஜா அவர்கள். இதேவேளை கடந்த 25 வருடங்களாக இடம்பெயர்ந்துள்ள வலிகாமம் வடக்கைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தமது சொந்த காணிகளில் மூழ்குடியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் யாழ்குட நாட்டின் பல பகுதிகளிலும் முகாம்கள் என்று அழைக்கப்படுகின்ற 30 இடங்களில் வசித்து வருகின்றார்கள். இன்னும் பலர் உறவினர் நண்பர்களது வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் வசித்து வருகின்றார்கள். இத்தகைய 58 குடும்பங்கள் மல்லகம் பிரதேசத்தில் உள்ள நீலவான் முகாமில் வசதிகளற்ற நிலையில் இருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் மத்தியில் பரபரப்பையும் சுறுசுறுப்பையும் ஏற்படுத்தியுள்ள இந்த தேர்தல் குறித்து அங்குள்ள சிலர் பல்வேறுபட்ட மன உணர்வுகளை என்னிடம் வெளிப்படுத்தினார்கள். தனபாலசிங்கம் விஜயராஜா அவர்களில் ஒருவர். அவர் மயிலட்டியைச் சேர்ந்தவர். அந்த பிரதேசம் அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தினருடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இன்னும் இருக்கின்றது.
இந்த லட்சம் மூட்டம் தான் எல்லா அரசியல்வாதியும் வாரின மிஞ்ச. சும்மா வந்து அந்த லட்சம் மூட்டம் அஞ்சு அரசியல் அஞ்சு மாவையும் கொடுத்து போய் காட்டுறாங்க. இல்ல நாங்கள் மத்திரியா ஜனாதிபதி ஆக்கினது எங்களை ஊருக்கு விடுவாங்க சொல்லித்தான் போய் காட்டு ஜனாதிபதி ஆக்கினா பயந்தா நம்பி நாங்க செத்து போனோம். சாப்பாடுக்கு வழியிலான மத்திரிய நம்பர் கொஞ்சம் இடம் முடியாது பெரிய சந்தோஷம் எங்களை கூடத்தான் போறாரு. பார்த்தா அவரையும் போய் காட்டி போட்டேன். இனி நாங்க ஆற நம்பி எந்த ஜனாதிபதி நம்பி நாங்க ஓட்டு போடுறது இல்ல சில கட்சிக்காரங்கனா தங்கறதாங்கிற இனம் தங்கறதாங்கிற சாதி தங்கறதாங்கிறதா வர எங்களை வந்து பாக்குற கொடுத்துருக்கும் இல்ல. இப்ப மட்டும் ஒரு வாரத்தில் பிரியாணம் 500 காசு அரி சாமான கொடுத்து போய் காட்டி
கொடுங்க.
இதேவேளை
வலிகாமம் பகுதியில் உள்ள ராணுவ அதி உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து புதிய அரசாங்கத்தினால் சுமார் 1000 ஏக்கர் காணிகள் ராணுவத்தினரிடமிருந்து மீள்குடியேற்றத்திற்காக விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு விடப்பட்ட பகுதிகளில் வளலாயும் ஒன்று. அங்கு மீள்குடியேறியிருப்பவர்களில் ஒருவராகிய பாலசிங்கம் உதயகுமாருக்கு புதிய தற்காலிக வீடு ஒன்று கட்டப்படுகின்றது. உதயகுமாரின் வீட்டுச் சூழலில் பல குடும்பங்கள் மூழ்குடியேறி இருக்கின்றன. இன்னும் சில காணிகள் காடாக காட்சியளிக்கின்றன. பல தென்னை மரங்களை கொண்ட காணி ஒன்று துப்புரவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த மரங்களின் பின்னால் வெண்மணல் கரையோடு கடல் அழகாக காட்சியளிக்கின்றது.
8 வயசுல போனாங்க, இப்ப 25 வயசுல புரிஞ்சு வந்திருக்கோம். உண்மையிலே சொந்த இடத்துக்கு வந்த பெரிய ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. சில உதவிகளை செய்திருக்கணும், வீடுகள் உதவிகள் எல்லாம் செய்திருக்கணும். கடல்ல வந்து படகுகள் போய் வர்ற இடங்களை தோண்டி கொண்டிருக்கணும். மேலதிகமாக தோன்றதுக்கு தயாராகி கொண்டிருக்கணும். தோண்டி முடிய எங்களை படகுகள் வந்து இங்கே நேரடியாக இங்கே இருந்து தொழில்கள் போகக்கூடியமா இருக்கும். தற்காலிக வீடுகள் சந்திருக்கணும். நிரந்தர வீடு இப்ப மக்கள் வந்து மீளக்கூடிய அப்புறம் ஒரு குறுகிய காலத்துக்கு பிரசரம் உண்டு.
உதயகுமாரை போலவே சிறிய வயதில் ஊரை விட்டு செல்ல நேர்ந்திருந்த ஒலிசன் சுகந்தி அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பிய பின்னர் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுகின்றார்.
எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கல்யாணம் கட்டி 5 வருஷம் 5 வீட்டுல நான் இருந்தேன். 4 வயசுல போன் நான் இப்ப 29 வயசுல வந்திருக்கிறேன். இப்ப எங்கட இடத்துக்கு வந்தபடியா எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு காணி இருக்கிறபடியா இது ஒரு வீடெண்டாலும் தந்தபடியா எங்களுக்கு பெரிய சந்தோஷமா தான் இருக்கு. லட்சனுக்கு எங்களுக்கு யார உதவி செய்யணுமோ வைக்க போட முடிய குடி தண்ணியும் டேங்கிலையும் அடிக்கிறவ. எங்களுக்கு டொய்லெட்டு வசதி 3 கட்டி தந்திருக்கணும். பொது டொய்லெட் ரெண்டாலும் எங்களுக்கு தரமாப்புல வராதையா. எங்களுக்கு இப்ப சாரமென்று சொல்லி இருக்கணும், இன்னும் தர இல்ல. தந்தா நல்ல உங்களுக்கு
தொழில் எதுவும் செய்யக்கூடியதா இருக்கா?
கட்டு மரத்துல போய் தொழிற்சும் பரவாயில்ல. தொழில்கள் சும்மா திருக்கியால் 50 கிலோ 60 கிலோ உண்டு. தொழில்கள் பரவாயில்ல எங்களுக்கு.
என்றார் சுகந்தி அவர்கள். 25 வருடங்களின் பின்னர் தமது சொந்த இடங்களுக்கு திரும்பியுள்ள வடலாய் பிரதேச குடும்பங்களை போன்று முகாம்களில் அவல வாழ்க்கை வாழும் மக்களும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்பி செல்வதற்குரிய வாய்ப்பை இந்த தேர்தல் ஏற்படுத்தி கொடுக்குமா என்பது தெரியவில்லை.
தேர்தல் சிறப்பு பெட்டகத்தை தயாரித்து வழங்கியவர் மாணிக்க வாசகம். இலங்கை கண்ணோட்டம் தொடரும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook, Twitter, Google Plus, Instagram மற்றும் YouTube மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. பிரான்ஸ் நாட்டு பெண் சுற்றுலா பயணிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தார் என்கிற குற்றச்சாட்டின் பேரில் பாசிக்குடா கடல் பிரதேசத்தில் இலங்கை இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு பாசுக்குடா கடலில் குளித்து கொண்டிருந்த பிரெஞ்சு நாட்டு பெண் சுற்றுலா பயணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இராணுவ வீரர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சுற்றுலா பயணி செய்த முறைப்பாட்டை அடுத்தே இவர் கைது செய்யப்பட்டதாக கல்குடா போலீசார் தெரிவிக்கின்றனர். பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி கடந்த 4 நாட்களாக அங்குள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருக்கின்றார். பாசுக்குடா கடலில் அவர் குளிக்கும் வேளைகளில் இன்னவரும் அங்கு குளித்தவாறு ஓரிரு நாட்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்நபர் தனது பால் உறுப்பை காட்டி பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் பிரெஞ்சு நாட்டு பெண் சுற்றுலா பயணியான குறித்த பெண் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. புனானை இராணுவ முகாமில் கடமையாற்றும் குறித்த இராணுவ வீரர் கடமையில் இல்லாத வேளையில் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீசாரால் கைது செய்யப்பட்ட குறித்த இராணுவ வீரர் இன்று வாழைச்சேனை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவேறுகிறது. அடுத்து தமிழக செய்தி ஒன்று. தமிழ்நாட்டில் மாநில தலைமை தகவல் ஆணையராக தமிழ்நாட்டின் காவல்துறையின் முன்னாள் தலைவர் ராமானுஜம் சமீபத்தில் நியமிக்கப்பட்டார். மேலும் முன்னாள் நீதிபதி தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட 2 பேர் தகவல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த நியமனங்களை கண்டித்து மாநில தகவல் ஆணையம் முன்பாக ஜால்ரா அடிக்கும் போராட்டத்தை சட்ட பஞ்சாயத்து இயக்கம் என்கிற அமைப்பு இன்று நடத்தியிருக்கிறது. இந்த நியமனங்கள் குறித்தும் மாநில தகவல் ஆணையம் செயல்படும் விதம் குறித்தும் சட்ட பஞ்சாயத்து என்கிற அந்த அமைப்பின் தலைவர் சிவ இளங்கோவிடம் கேட்டார் முரளிதரன்.
அந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2008 வரைக்கும் இந்தியா முழுமைக்குமே சரி தமிழ்நாட்டிலும் சரி ஓரளவு சிறப்பாக செயல்பட்டு வந்துருச்சு. 2010 வந்து முதல் நாள் வரைக்கும் அவர் வந்து தலைமைச் செயலாளர் இருக்காரு ஸ்ரீபதிங்கிறவரு. மறுநாள் வந்து மாநில தலைமை தகவல் ஆணையரை திமுக அரசு நியமிக்கிறாங்க. இப்ப அதுல அங்கதான் வந்து முதல் அரசியல் இங்க வந்து நடக்குது. அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு வந்து 9ஆம் தேதி வந்து நியமிச்சிருக்கிறாங்க டிஜிபி ராமானுஜம். இங்க உளவுத்துறையினுடைய ஐக்கிய தலைவரா இருந்தாரு. ரகசியம் காக்கும் ஒரு துறையில வந்து பணி செஞ்சுட்டு அதன் பிறகு வந்து எப்படி வந்து இந்த சட்டம் வந்து வெளிப்படையான ஒரு நிர்வாகத்துக்காக தான் கொண்டாடப்பட்டது. இந்த சட்டத்துல அவர் எப்படி போட்டாக்க அவர் எப்படி வந்து தகவலை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னு வருவாரு. கூட இன்னொருத்தர் வந்து தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிட்டு மாவட்ட நீதிபதியா இருந்து மே மாதம் ஓய்வு பெற்றாரு. அவர் என்னன்னா ஜெயலலிதா சசிகலா இவங்களுடைய வருமான வரி செலுத்த அந்த வழக்குல வந்து இவர் வந்து அது அபராதம் கட்டி இது முடித்து வைப்பதாக அந்த இதை வந்து வழக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு சாதகமா முடித்து வைக்கிறார். அதுக்கு ஒரு நன்றி கடனா ஜெயலலிதா என்ன பண்றாங்க, இப்ப திரும்ப அவருக்கு வந்து தகவல் ஆணையர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து முருகன், அவர் வந்து 2004 அதிமுக சார்பில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர். பதவியேற்கிறதுக்கு முதல் வரைக்கும் அவர் வந்து அதிமுக வந்து வழக்கறிஞர் பிரிவில் ஒரு தலைவராக இருந்திருக்கார். ஆனா எதிர்கட்சி தலைவருக்கு யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலே அவங்க சொல்லல. அழைப்பு மட்டும் கொடுக்குறாங்க. அவங்களும் இந்த நியமனத்துல வந்து முறையாக நடந்து கொள்ளவில்லை. அவருக்கு வந்து அதை அலட்சியப்படுத்திட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய ஆணையர்கள் 7 பேர்ல 2 பேர் ரிட்டையர்டு ஜட்ஜஸ், 2 பேர் ரிட்டையர்டு ஐஜிஎஸ் ஆஃபீஸர், 3 பேர் வழக்கறிஞர். இப்ப அங்க சூழல் வந்து நீதிமன்றத்தின் ஒரு சூழலும் ஒரு காவல் நிலையத்தின் சூழலும் தான் அந்த மாநில தகவல் ஆணையத்தில் நிலவுது.
தேர்தல் நெருங்கி வரும் நிலையில தகவல் அறியும் உரிமை சட்டம், அதன் ஆணையர்களை நியமிப்பது போன்ற விவகாரங்களை அனைத்து கட்சியினரும் பேசி அதை ஒரு முக்கியமான விஷயமாக மாற்றுவது என்பது இப்போதற்கும் சூழலில் சாத்தியமானதா?
இன்னைக்கு வந்து திமுக வந்து இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்க. நேற்று வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல இந்த தகவல் ஆணையர்கள் நியமனத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டுக்கிறாங்க. பிரச்சனை வந்து இப்ப தேர்தல் வர்ற நேரத்துல இதுவும் இதுல தேர்தல் களத்துல பிரச்சாரத்துல எதிரொலிக்கும் அப்படிங்கறதுனால அவங்க உடனே நேற்று வந்து வழக்கு போட்டு அவசர வழக்கா இதை விசாரிக்கணும்னு சொல்லி அவங்க உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அதை வழக்கு எடுத்து 8 வார கால அவகாசத்துக்குள்ள பதில் கொடுக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் வந்து நாங்க 1 மாசத்துக்கு முன்னாடி அவரை தொடர்பு கொண்டு அவருக்கு கடிதம் அளித்து நீங்க வந்து இது மாதிரி மாநில தகவல் ஆணையர் பதவியில வந்து எதிர்கட்சி தலைவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது தேர்ந்தெடுக்கிறதுல, அதனால நீங்க உங்களுடைய கடமை தலைவர் செய்யுங்கன்னு சொல்லியுமே அவங்க வந்து அதை வந்து அலட்சியப்படுத்திட்டாங்க. திமுக இதை வந்து இறங்கின பிறகு இவங்க ஓடி போய் நேற்று போய் அவர் வந்து மாநில ஆளுநரை போய் பாக்குறாரு. பார்த்து இந்த 3 பேர் நியமனத்தை ரத்து செய்யுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த எப்படி மதுவிலக்கு வந்து தேர்தல் முக்கியமான பிரச்சாரம் எதிரொலிக்க போதும் அதே மாதிரி இதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்து சொல்லிட்டுதான் இன்னைக்கு திமுக தேமுதிக வந்திருக்கிறாங்க.
பிற மாநிலங்களில் நிலைமை எப்படி இருக்கிறது?
சிறப்பா இருக்கு. இன்னைக்கு வந்து கேரளாவில் நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா 2வது மேல்முறை சட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா 30 நாள்ல தகவல் கொடுக்கணும். தகவல் கொடுக்கலனாக்கா அடுத்தது மேல்முறையீடு செய்யணும். அவங்க 30 நாள்ல கொடுக்கணும். அது கொடுக்கணும்னா 2வது மேல்முறையீடு ஆணையத்துக்கு வரணும். ஆணையத்துக்கு வந்து உண்மையிலேயே 100 நாள் ஆகியும் எந்த தகவலும் கொடுக்கல அப்படின்னாக்கா அவருக்கு வந்து அபராத விதிக்கு இந்த சட்டத்தில் வழிவகை இருக்கு. அதை வந்து உடனடியாக அபராதம் விதிச்சிடறாங்க கேரளாவில். ஆனா தமிழகத்துல வந்து இதுவரைக்கும் ஒருத்தருக்கு கூட 25,000 அபராதம் விதித்து அவர்களை வந்து வசூல் செய்யவில்லை. இன்னைக்கு கர்நாடகத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனு 2வது மேல்முறையீடு ஆணையத்துக்கு கொண்டு போனீங்கன்னாக்கா உடனடியாக உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்களுடைய வழக்கு எண் இது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வருது. அந்த விஷயத்த நீங்க தமிழகத்துல செய்யுங்க அப்படின்னு கூறி வைக்கிறோம், அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே மிக மோசமா செயல்படுறது, அரசியல் புகழ்ந்து செயல்படுற ஆணையம் அப்படின்னாக்கா தமிழகத்துல மட்டும்தான் இருக்குது.
சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் தலைவர் சிவ இளங்கோ. அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. சீனா தனது நாணயமான யுவானை இரண்டாவது நாளாக மதிப்பிறக்கம் செய்திருக்கிறது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இரண்டு நாட்களில் யுவானின் மதிப்பு சர்வதேச சந்தையில் 3.5% குறைந்திருக்கிறது. இப்படியான நிலையை சீன மத்திய வங்கி எடுக்க வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது என்று இந்திய அரசின் ஓய்வு பெற்ற நிதித்துறை அதிகாரியும் தொடர்ச்சியாக சர்வதேச நிதி நிலைமைகள் குறித்து எழுதி வருபவருமான கே சுப்பிரமணியம் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
அது பின்னணி என்னன்னா அவங்க நினைச்சதை விட அந்த மதிப்பு ரொம்ப கீழே போயிடுது. இந்த ரெண்டு நாள்ல அவங்களுக்கு இன்னும் கீழே போகுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்தது. அதனால 5 வருஷமா பண்ணாம அவங்க சென்ட்ரல் பேங்க் வந்து இன்டர்வீன் இன் தி மார்க்கெட், மார்க்கெட் நிலவரம்படி நியாய விலை இருக்கணுங்கிறது அவரோட ஐடியா. ஆனா சில சமயத்துல மார்க்கெட் ரொம்ப தவறா நடந்துக்கிறது. அப்படி இருக்கிற போது சென்ட்ரல் பேங்க் வந்து செய்ய வேண்டியது டு மெயின்டைன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கண்ட்ரிஸ் கரன்சி, அதுக்காக தான் அவர் இன்டர்வீன் பண்ணியிருக்கான். மீதி கரன்சி எல்லாம் ஆனாலும் சைனீஸ் கரன்சி நாணய மதிப்பு அதிகம் இருக்கு. அந்த சமயத்துல திடீர்னு கீழே விழுந்துன்னா அவளுக்கு நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு அவளோட ஜட்ஜ்மெண்ட்.
சீனாவினுடைய நாணயமான யுவான் வந்து கடந்த 4 வருடங்களாக அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும் பொழுது மதிப்பு உயர்ந்து கொண்டே வருது. சர்வதேச அளவுல கிட்டத்தட்ட டாலருக்கு நிகரான இந்த மதிப்பை வந்து யுவான் எட்டும் பொழுது அது சீனாவினுடைய பொருளாதாரம் வந்து உலக அளவுல ஒரு சாதகமா தானே பார்க்கக்கூடும் அப்படின்னு சில பொருளாதார வல்லுநர்கள் வாதிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் யுவானுடைய மதிப்பை குறைக்கணும் சீனா?
இப்ப எதுக்காக கிடைக்கிறாங்கன்னா அமெரிக்கால பெடரல் ரிசர்வ் வர மாசத்திலயோ அடுத்த மாசத்திலயோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க வந்து அவங்களோட வட்டி விகிதத்தை அதிகம் பண்ணாங்கன்னா அதனால இன்னும் உலகத்துல நாணய மதிப்பு ரொம்ப மாறிடும். மாறுறது மட்டும் இல்ல, ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் சண்டை வரும். நாணய மூலம் ஏன் வருதுன்னா அந்த நாணயத்தோட மதிப்பை சரியா வச்சுக்க முடியறதில்ல. ஏன்னா வெளியூர்ல இருந்து நிறைய பணம் வருது அந்த அமெரிக்கன் பாலிசினால. சில சமயத்துல நம்மூர்லேருந்து வெளியில போறது, இது ரெண்டையும் அவளால சரியா கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்ல. ஸ்திரமான மதிப்பு வச்சுக்கணும். சைனா 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கு, அவங்க மார்க்கெட் படி தான் ரேட்டை வச்சிருக்காங்க.
இப்ப யுவானுடைய மதிப்பை வந்து சீனா மத்திய வங்கி குறைக்கிறதுனால இந்தியாவில எப்படியான பொருளாதார தாக்கம் ஏற்படக்கூடும்?
இந்தியா வந்து சைனாவிட்ட இருந்து டெலிகாம், எலக்ட்ரானிக் அந்த மாதிரி ரொம்ப நம்ம இறக்குமதி செய்கிறோம். அந்த இறக்குமதியின் விலை மிக அதிகமாகிவிடும். அதே மாதிரி பார்த்தால் இந்தியாவின் ஏற்றுமதி தாதுக்கள், கோல் இந்த மாதிரி ஐட்டம் தான் ஏற்றுமதி செய்கிறோம். அது உலகத்திலே அந்த அதனுடைய விலை ரொம்ப வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. சோ வி வில் கெட் லெஸ் ஃபார் அவர் எக்ஸ்போர்ட். நம்மளுடைய இறக்குமதிக்கு நம்ம அதிகம் கொடுப்போம். இது ரெண்டுமே இந்தியாவுக்கு சாதகமா இருக்காது.
இப்ப இந்தியாவினுடைய ஏற்றுமதியும் இறக்குமதியும் ரெண்டுமே பாதிக்கப்படும்னா இந்திய அரசு என்னதான் செய்ய முடியும் இப்படியான ஒரு விஷயத்துல?
இந்திய அரசு ஒண்ணு பண்ண வேண்டியது அவங்களும் நாணய மதிப்பை குறைக்கணும். இத்தனை நாளா மதிப்பு ஏற்றிலே தான் இருக்கும். அண்ட் ரிசர்வ் பேங்க் இஸ் நாட் இன்டர்வீனிங்.
இந்தியா வந்து தன்னுடைய நாணயமான ரூபாவினுடைய மதிப்பை குறைக்க வேண்டும் அப்படின்னா மத்திய வங்கிக்கு அப்பாற்பட்டது ஒரு அரசியல் ரீதியான முடிவு தானே, அதுக்கு ஆதரவு இருக்குமா?
அரசியல் ரீதி மட்டுமல்ல பொருளாதார ரீதியில் செய்ய வேண்டும். ஆனால் அரசியல் ரீதி அதன் வழியில் நிற்கும். அது என்ன வழினா நம்ம சைனால இருந்து இறக்குமதி செய்வதை குறைக்கணும். அதுக்கு 3 வருஷமா நம்மளும் சைனாவோட பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் சைனா மார்க்கெட்டில் நம்மளால் அவ்வளவு ஏற்றுமதி அதிகப்படுத்த முடியவில்லை. பல காரணங்கள் இருக்கின்றன, அதற்கு பல வருஷங்கள் ஆகும் இதை சீர்படுத்த.
தொடர்ந்து சீனா தன்னுடைய நாணயத்தினுடைய மதிப்பை குறைக்காது அப்படின்னு நம்ப முடியுமா?
நம்ப முடியும். ஏனென்றால் சைனாவின் எதிர்கால நோக்கம் என்னவென்றால் யுவானை பவுண்ட் ஸ்டெர்லிங், டாலர், யூரோ போன்ற நாணயங்கள் மதிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக சைனா பல வருடங்களாக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுடன் போராடி வருகிறது. அந்த தருணத்தில் யுவான் சந்தையில் நிர்ணயப்படாத நாணயமாக, அரசாங்கத்தினால் நிர்ணயப்பட்ட நாணயமாக IMF இதை நிராகரித்து விடலாம்.
இந்திய அரசின் ஓய்வு பெற்ற நிதித்துறை அதிகாரியான கே சுப்பிரமணியம் அவர்கள். இன்றைய செய்தியரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று இடம்பெற்றிருக்க வேண்டிய பலகணி இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்கள் மன்னிக்கவும். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
போகோஹராம் தனது அமைப்பிற்கு புதிய தலைவரை நியமித்துள்ளதாக சாட் அதிபர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் முன்னணி எதிர்க்கட்சிகளில் ஒன்றான MQMஇன் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலகியுள்ளனர். விக்கிலீக்ஸின் ஸ்தாபகர் தொடர்பான சர்ச்சையை முடிவிற்கு கொண்டுவரும் நோக்கில் ஸ்வீடனுடன் நேரடியாக பேசுவதற்கு எக்வடார் இணங்கியுள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.